அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 29 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட் ஊழியர் கொலையான விவகாரம் குறித்த செய்தி.
திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு படுகொலை, அந்த காவலாளி பலியாகியிருக்கிறார். உடனடியாக அந்த காவலாளியின் குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் 25 லட்சம் ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
38 நாட்கள் நடந்த போராட்டத்தை அடுத்து மன்னார் மாவட்டத்தில் மக்களுடைய காணிகள் கடற்படையினரால் கையளிக்கப்பட்டது குறித்த செய்தி.
கிராமத்தில் இருக்கிற தேவாலயத்தில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமைபடியால் பூசை செய்து மக்கள் போய் அதுக்குள்ள குடியேறுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மரிய மைக்கேல். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் படிப்படியாக வெளியேறுவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ள நிலையில், பிரெக்ஸிட்டின் தொழில்நுட்ப இடர்பாடுகள் தொடர்பாக பிரிட்டனில் உள்ள பலர் குறைத்து மதிப்பிடுவதாக ஐரோப்பிய கமிஷன் தலைவர் ஜீன் கிளவுட் ஜுங்கர் எச்சரித்துள்ளார். இரு பக்கங்களிலும் உள்ள அடுத்த நாட்டு பிரஜைகளுக்கு நன்மை அளிக்கும் பரஸ்பர உத்தரவாதங்களை பெறுவதற்கு நீண்டகாலம் பிடிக்கும் என்று பிரசல்ஸில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கிளவுட் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பிரிட்டன் உடனடியாக கையெழுத்திடும் வகையில் வரைவு ஒப்பந்தத்தை தயார் செய்து வைத்திருப்பதாகவும், ஆனால் பிரிட்டன் அதில் கையெழுத்திடுமா என்பது சந்தேகம் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் டொனால்ட் டஸ்க் பேசும்போது ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகளும் ஒன்றுபட்டு நிற்பதாக தெரிவித்தார். நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள தேர்தலில் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பாரம்பரிய முக்கிய தேசியவாத கட்சியின் தலைவரை பிரதமராக நியமிப்பேன் என்று பிரான்சின் தீவிர வலதுசாரி தேசிய முன்னணியின் அதிபர் வேட்பாளரான மரைன் லெப்பென் அறிவித்திருக்கிறார். கடந்த வாரம் நடைபெற்ற முதல் சுற்று தேர்தலில் சுமார் 1.7 மில்லியன் வாக்குகள் பெற்ற 56 வயதான நிக்கோலா டுபோங் அன்யாங்கை தான் அவர் பிரதமராக அமர்த்தப் போவதாக அறிவித்திருக்கிறார். மரைன் லெப்பென்னை ஒரு தீண்டத்தகாதவர் போல நடத்துவதை நிறுத்தி பிரான்ஸ் எழுச்சி உற வேண்டும் என்று நிக்கோலா டுபோங் அன்யாங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடகொரியா ஏவுகணை சோதனை முயற்சி தோல்வியடைந்த சில மணி நேரங்களில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் ஒன்று கொரிய தீபகற்பத்தின் கடற்பரப்பை சென்றடைந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் பதட்டம் அதிகரித்து வருவதற்கு மத்தியில் USS கார்ல் வின்சன் என்ற நீர்மூழ்கி கப்பல் அந்த பிராந்தியத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று வடகொரியா மீதான ராஜ்ய அழுத்தங்களை அதிகரிக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் ரெக்ஸ் டில்லர்சன் கேட்டுக்கொண்டார்.
We call on UN member states to fully implement the commitments they have made.
அதற்கு ஒரு நாளுக்கு முன்னர் தான் வடகொரியாவோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினரின் வலுவிடமாக விளங்கும் ராக்கா நகரத்தில் நடைபெறுகின்ற தாக்குதலில் தன்னுடைய நாட்டு படைப்பிரிவோடு அமெரிக்கா இணைந்து கொள்ள வேண்டும் என்று துருக்கி அதிபர் எர்துவான் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்விரு நாடுகளும் சேர்ந்தால் ராக்கா நகரை ஜிகாதிகளின் கல்லறையாக்கிவிட முடியும் என்று அவர் கூறுவதைப் போல மாற்றிவிடலாம் என்று எர்துவான் கூறியிருக்கிறார். தற்போது அந்த பகுதியில் YPG எனப்படும் உள்ளூர் குர்துகின் ஆயுதப்படை அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டணியை துருக்கி கடுமையாக எதிர்த்து வருகிறது. ஹாங்காங்கிற்கு இருக்கும் சுயாட்சி உரிமை சீன பெருநிலப் பகுதியை எதிர்ப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டால் அந்த பகுதிக்கு இருக்கும் சுதந்திரத்தை சீனா குறைக்கக்கூடும் என்று ஹாங்காங்கில் உள்ள சீன மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஹாங்காங்கில் அதிகரித்து வருகின்ற பிரிவினவாத உணர்வுகளால் தற்போது பின்பற்றப்படும் ஒரு நாடு இரு அமைப்புகள் என்ற கொள்கை கைவிடப்படலாம் என்று ஹாங்காங்கில் உள்ள சீன தொடர்பு அலுவலகத்தைச் சேர்ந்த வாங் சங் மின் கூறியிருக்கிறார். 1997 ஹாங்காங்கை பிரிட்டன் சீனாவிடம் திருப்பி வழங்கிய போது இவ்விரு நாடுகளும் இந்த கொள்கைக்கு வந்திருந்தன.
நேயர்கள் கேட்டது செய்தி அறிக்கை. தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் சில நாட்களுக்கு முன்பாக நடந்த கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட தேடப்பட்ட இருவர் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியுள்ளனர். இது தொடர்பான விரிவான செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் பிரதானமாக தேடப்பட்ட நபர் விபத்தில் சிக்கி பலியாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதே வழக்கில் தேடப்பட்ட மற்றொரு நபரும் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி வருகிறார். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் நீலகிரி மலையில் அமைந்திருக்கிறது. சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் பறந்து கிடக்கும் இந்த தோட்டத்தில் ஜெயலலிதா பல மாதங்கள் வந்து ஓய்வெடுப்பது வழக்கம். கடந்த ஏப்ரல் 24 தேதியன்று அந்த எஸ்டேட்டின் வாயிற் காவலர்களில் ஒருவரான நேபாளத்தைச் சேர்ந்த ஓம் பகதூர் என்பவர் கொல்லப்பட்டார். மேலும் ஒருவர் காயமடைந்தார். எஸ்டேட்டிற்குள் கொள்ளையர்கள் புக முயற்சித்த போது இந்த கொலை நடந்ததாக கருதப்பட்டது. குற்றவாளிகளை கைது செய்ய சிறப்பு படைகளும் அமைக்கப்பட்டன. இந்த வழக்கில் எடப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநரான கனகராஜ் என்பவரை காவல்துறை தேடி வந்தது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று இரவு சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தலைவாசல் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கனகராஜ் மீது பெங்களூரிலிருந்து ஆத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று மோதியதாக காவல்துறை தெரிவிக்கிறது. ஆத்தூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட கனகராஜ் வழியிலேயே உயிரிழந்தார். கோடநாடு கொலை வழக்கில் ஏற்கனவே பலரை பிடித்து வந்து காவல்துறை விசாரணை நடத்தி வந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கனகராஜ் தேடப்பட்டு வந்தார். இவர் ஏற்கனவே போயஸ் தோட்டத்தில் பணியாற்றி பிறகு பணி நீக்கம் செய்யப்பட்டவர் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் தேடப்பட்ட மற்றொரு நபரான சயான் என்பவரும் இன்று கேரளாவில் ஒரு கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார். இதில் அவரது மனைவி, குழந்தை ஆகியோர் இறந்துவிட்டனர். சயான் கோயம்புத்தூர் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோடநாடு கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சில சந்தேகங்களை எழுப்பியிருந்தார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்தடுத்த நாட்களில் விபத்தில் சிக்கியுள்ள நிலையில் கோடநாடு எஸ்டேட்டில் என்ன ஆவணங்கள் இருக்கிறதென்று தெரிந்தவர்களே இதில் ஈடுபட்டிருக்க கூடும் என பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவரான எச் ராஜா சந்தேகம் எழுப்பியுள்ளார்.
ஆகவே இது ரொம்பவும் ஒரு சீரியஸ் மேட்டர், திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு படுகொலை. அந்த காவலாளி பலியாகியிருக்கிறார். உடனடியாக அந்த காவலாளியின் குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் 25 லட்சம் ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வழக்க மெத்தனமாக இல்லாமல் உடனடியாக துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும்.
இந்த கொள்ளை முயற்சியில் என்ன திருடப்பட்டது என்ற தகவல்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஒரே கொள்ளை சம்பவம் தொடர்பாக தேடப்படுபவர்கள் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
முரளிதரன் வழங்கிய செய்தி தொகுப்பு. தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இந்திய பிரதமரின் அடுத்த மாதம் இலங்கைக்கான விஜயம் தொடர்பாக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதிலளித்துள்ளார். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் ஆர் உதயகுமார்.
அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி எந்தவொரு உடன்படிக்கையிலும் கைச்சாத்திட மாட்டார் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு ஓட்டமாவடி மத்திய கல்லூரி 100வது விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள சர்வதேச பெசாக் தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே இந்திய பிரதம மந்திரி வருகை தருவதாகவும் ஜனாதிபதி கூறினார்.
இந்திய அக்ரமாத்த மோடி மைத்துமா லங்காவடையே கிவிசுங் அசங்கரான
நாட்டின் சில பகுதிகளை சொந்தமாக்கிக் கொள்ளும் வகையில் சில உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுவதற்காக இந்திய பிரதமர் வருகின்றார் என பேஸ்புக் இணையதளங்கள் உட்பட சமூக ஊடகங்களில் உண்மைக்கு மாறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவை அரசுக்கு எதிரான சிலரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய பிரதம மந்திரி பெசாக் நிகழ்வு தவிர எந்தவொரு ஒப்பந்தத்திலோ அல்லது வேலைத்திட்டங்களிலோ உத்தியோகபூர்வமாக கைச்சாத்திட மாட்டார். கிழக்கு மாகாணத்தின் பரீட்சை பெறுபவர்கள் குறித்து நாம் மகிழ்ச்சியடையவோ அல்லது திருப்தி கொள்ளவோ முடியாது. 9 மாகாணங்களில் கிழக்கு மாகாணத்தின் கல்வித்தரம் பின்தங்கிய நிலை காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் கல்வித்தரத்தை முன்னேற்றுவதற்கு மத்திய அரசும் மாகாண சபையும் இணைந்து சிறப்பு வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும். இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தி தொகுப்பு அது. 38 தினங்கள் நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து மன்னார் மாவட்டத்தில் மக்களுடைய காணிகளை கடற்படையினர் கையெழுத்திருக்கின்றனர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
மன்னார் மாவட்டம் முள்ளிக்குளம் கிராமத்தில் படையினர் நிலை கொண்டுள்ள மக்களுடைய காணிகள் இன்று காணி உரிமையாளர்களிடம் கடற்படை அதிகாரிகளினால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. திடீரென கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தில் வைத்து இந்த காணிகள் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றதாக இதில் கலந்து கொண்டிருந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராகிய செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்தார். யுத்த மோதல்கள் காரணமாக முள்ளிக்குளம் கிராம மக்கள் படையினரால் வெளியேற்றப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் கடற்படையினர் தமது தலைமையகத்தை நிறுவி நிலை கொண்டிருந்தனர். இதனால் இடம்பெயர்ந்திருந்த மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற முடியாத நிலைமை பல வருடங்களாக நீடித்திருந்தது. கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தமது காணிகளை விட்டு கடற்படையினர் வெளியேற வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் தொடர்ச்சியாக போராடி வந்தனர். இன்று காணிகள் கையளிக்கப்பட்டதை அடுத்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றது.
புள்ளிக்குளம் கிராமம் உருவாட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற பங்குந்தந்தை முள்ளிக்குள கிராமத்தில் இருக்கிற தேவாலயத்திலே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் பூசை செய்து மக்கள் போய் அதுக்குள்ளே குடியேறுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இதுக்குள் எங்களுடைய மேல்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் 50 டெம்பரரி செட்டை கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அதோடு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். அந்த கடலையும் விவசாய நிலங்களையும் பயன்படுத்துவதற்கான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று நேவி பெரிய உத்தியோகத்தர் உட்பட அந்த கிராம மக்கள் உட்பட 7 பேர் 8 பேர் கொண்ட குழுவை நியமித்து அதை ஆராய்ந்து அவர்கள் முடிவெடுக்கப்பட்டது
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள். இந்த காணி வடிவமைப்பு வைபவத்தில் மன்னார் மாவட்ட குறுமுதல்வர் விக்டர் சோசை உள்ளிட்ட மத குருமார்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உள்ளிட்ட வேறு முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். முள்ளிக்குளம் கிராமத்து காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் அங்கு 22 வீடுகளில் நில கொண்டுள்ள கடற்படையினருக்கு 6 மாதங்களில் மாற்று இடவசதிகள் செய்யப்பட்டதன் பின்னர் அவற்றையும் கையளிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக பிபிசி தமிழோசியின் சிற்றலை ஒலிபரப்பு நாளையுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் சென்னை நேயர் அண்ணாமலையின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம்.
இது சிற்றலை அப்படின்னா வந்து சாதாரணமா ஒரு காலத்தில் நினைச்சிருந்த ஒரு நிலையில கூட உலகம் முழுக்க அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. மிக முக்கியமா என்னன்னா அந்த ஒரு நம்பகத்தன்மையை வந்து அது பிபிசி எப்போதுமே ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருந்து. ரெண்டாவது இந்த உச்சரிப்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலக செய்திகளை இவ்வளவு குறுகிய நேரத்துல இவ்வளவு அழகா வழங்குற வேற எந்த ஒளிபரப்பும் முன்னாடி கிடையாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நேயர்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. அவங்க வந்து ஒவ்வொரு சமயத்திலயும் லெட்டர் போடுறது, எங்களுக்கு கால் பண்றது, ஒரு யாராவது அங்க இருந்து லண்டன்ல இருந்து வந்தாங்கனாக்க தயாரிப்பாளர்கள் அவங்க கிட்ட அவ்வளவு தூரம் ஒரு மதிப்போடு இருக்கிறது. சங்கரண்ணா போன்ற ஆட்களை வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல வச்சிருந்து தங்களுடைய கிராமங்களுக்கு கூப்பிட்டு மாலை போட்டு பெரிய அளவு வரவேற்பாக கொடுத்துருக்காங்க. சோ அந்த அளவுல பிபிசி தமிழோசனுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. எங்களுக்கு வந்து இலங்கையிலிருந்து வெவ்வேறு நாடு வளைகுடா நாடுகள் இருந்து நிறைய பேர் எங்களுக்கு இதான் ஒரே வழியா இருக்கு, எங்களுக்கு வேற என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா நாங்க பிபிசி தமிழ் சாம்பி இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்புறம் மின்னஞ்சல் வரும்போது மின்னஞ்சல் வர ஆரம்பிச்சது ஒவ்வொன்னா இருக்கு. ஆனா பட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம காலத்துக்கு ஏத்தபடி நிச்சயமா மாறுறதுங்கிறது வேற வழியே இல்லை. அந்த மாற்றத்துக்கு பிபிசியும் வந்து தயாராகி நல்ல மாற்றம் செஞ்சதுனாக்கா உண்மையில அதுல சம்பந்தப்பட்ட ஒரு முறையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க.
ஏராளமான நேயர்களுடன் நீங்கள் வந்து பழகியிருக்கிறீர்கள், இந்த ஒரு முடியை வந்து நேயர்கள் வந்து எப்படி உணர்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
நேயர்கள் வந்து அந்த காலத்து நேயர்களுக்கு இன்னைக்கு வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அப்படியே பழக ஒரு நாள் ரெண்டு வருஷ கணக்கு அதை கேட்டு 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 அவங்களுக்கு அது வந்து ரொம்ப இயல்பாயிடும். புதிதா வரக்கூடிய நேயர்கள் என்னன்னாக்கா அந்த அளவு அந்த ஷார்ட் வேவ்ல கரெக்டா அந்த பாயிண்ட புடிச்சு கேட்கக்கூடிய ஒரு நிதான பொறுமை வந்து எனக்கு இல்ல. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ரொம்ப நல்லா டக்குன்னு மாறக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேகமா போகக்கூடிய ஒரு இது இருக்கு. அதனால இளைஞர்களை வந்து நோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா மாற்றம் தவிர்க்க முடியாதது என்பதுதான் கருத்துங்க.
அடுத்து திருவைக்காவூர் டி எம் முருகானந்தத்தின் கருத்துக்களை கேட்கலாம்.
1988 இந்த பிபிசி வானொலி கேட்டு வரேன். இந்த வானொலி வந்து இந்த தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வானொலி என்றே சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் அந்த தமிழர்கள் குறித்தான அந்த இசை பல இசைகள் இருக்கின்றன. ஆனா அந்த மங்கள இசை இருக்கிறது பாருங்க, அந்த மங்கள இசை நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் நிகழ்ச்சியின் முடிவிலும் அந்த மங்கள இசை வந்து முழங்கும் போது எங்களுக்கு அவரை கேட்பதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஆரம்பத்திலேயே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டுபண்ணும். சிறப்பு பேட்டி, அந்த நேர்காணல், முக்கிய எழுத்தாளர்கள், அரசியல்வாதிகள், கவிஞர்கள், இப்படி பலதரப்பட்ட முக்கியமான ஒரு விஐபி என்று சொல்லக்கூடிய அலுவலர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களை கருத்துக்களை எங்களுக்கு நேரடியாக இந்த உலகில் வாழ்கின்ற தமிழர்களுக்காக ஒளிபரப்புவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் கிராமப்புறங்களில் வசிக்கின்றவர்கள் தான் இந்த நம் லண்டன் பிபிசி ஒளிப்பது 9 மணிக்கு வரும், எப்பொழுது ஒழிக்கும் என்று கௌரவத்தோடு இருக்கின்றனர். பாமரன் அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுல அறிவியல் பழகனி, இந்த நேயர் நேரம், லண்டன் பிபிசிக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கின்றேன். கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றும் அந்த வானொலி எனக்கு ஒழிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றேன். அது இணையதளம் என்பது போனாலும் கூட இணையதளத்தில் பாமர மக்கள் கேட்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அது ஆகவே இந்த வானொலி சிற்றலை வரிசையில் ஒழிக்க வேண்டும் இந்த நமது பிபிசி வானொலி என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய வேண்டுகோள், நம்ம நேயர்களுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன்.
தொழில்நுட்ப வளர்ச்சியினால் வந்து இப்ப பிபிசி தமிழோசியம் அதற்கேற்ப மாறிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிபிசி தமிழோசியருடைய நேயர்களும் அதை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல வந்து இணையத்திலே வந்து பிபிசி தமிழோசைக்கு வந்து தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.
எல்லோரும் அந்த தொலைபேசி அந்த இணையதளத்தை பங்கு பெற ஒரு நிலையில் இல்லை. கிராமப்புறங்களில் இருக்கின்றவர்கள் அதை பயன்படுத்தப்படுகின்ற சூழ்நிலையில் இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மீண்டும் ஒளிக்கட்டும் எந்த தமிழர்களுக்காக லண்டன் பிபிசி வானொலி என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
திருவைக்காவூர் டி எம் முருகானந்தத்தின் கருத்துக்களை கேட்டோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com இல் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.